ஔவையார். கிரேக்க, லத்தீன், ஆங்கில மொழிகளில் பாடல் புனைந்த ஒரு படைப்பாளி. உலகம் முழுக்க அறியப்பட்டிருப்பதில் ஒரு வியப்பும் இல்லை. ஏனென்றால் உலகத்தின் விளிம்பு வரை சென்று விழுந்து வெளிச்சம் பரப்பிய மொழிகள் அவை. ஆனால் ஆட்சி அதிகாரத்தால் தன் எல்லைகளை நீட்டித்திராத தமிழ்மொழியில் எழுதப்பட்ட ஒரு பாட்டு வரி அமெரிக்க கல்வி நிறுவனம் ஒன்றின் நெற்றியில் வெற்றி திலகமாய் விளங்குகின்றது என்பது வியப்புக்குரியது. அமெரிக்க மிக்சிகன் நகரின் பிரிமாண்ட் அரசு பொது உயர்நிலைப் பள்ளியில்தான் அந்த வரி பொறிக்கப்பட்டிருக்கிறது. What we have learned is like a handful of earth. What we have yet to learn is like the whole world. என்பதுதான் அந்த வாசகம். கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு என்பதுதான் அந்த முத்திரை வரியின் தமிழ் மூலம். அந்த வரியை வரைந்த தமிழ் ஞான பெருமாட்டிதான் ஔவையார். ஔவை என்பது ஒரு தமிழ் மூதாட்டியை மட்டும் சுட்டும் தனிச்சொல் அன்று. அறிவரத்திலும் துறவரத்திலும் முறை போகிய ஒரு மூதாட்டிக்கு தமிழ் சமூகம் வழங்கிய பட்டமென்றே அது சுட்டப்பெற வேண்டும். அம்மை என்ற சொல்லே ஔவை என்று திரிபுற்றது என்ற கருதுகோளும் உண்டு. ஔவை என்ற சொல்லுக்கு தாய், முதியவள், பெண் துறவி, தவமகள் என்றெல்லாம் அகராதிகள் பொருள் காட்டும். தெலுங்கு, கன்னடம், துளு முதலிய திராவிட மொழிகள் ஔவா, ஔவை, ஔவாள் என திரிபுற்று விளங்குவதாக பேராசிரியர் தமிழண்ணல் குறிப்பது உற்றுணரத்தக்கது. அறம்பாட வந்த அறிவரசியரை, துறவு நெறிபூண்டு தமிழ் பாடிய தூயமணி மாதர்களை, தன்னலம்பாராது பொதுநலம் பேணிய புலமை பெண்மணிகளை, மன்னரை சார்ந்து வாழ்ந்தாலும் மக்கள் நலத்திற்கே வாழ்ந்து கழிந்த மங்கையர் திலகங்களை, அவர்கள் எக்காலத்தவராயினும் அவர்களை ஔவை என்ற பெயரால் அழைத்து மகிழ்ந்ததே தமிழ்ச் சமுதாயம் அவர்களுக்கு தந்த தனிப்பெருமையாகும். எக்குலத்தவராயினும் எம்மதத்தவராயினும் மூத்து முதிர்ந்த மூதாட்டியர் அனைவரையும் பாட்டி என்ற ஒற்றை சொல்லால் உலகு விழிப்பதொப்ப, வாழ்வாங்கு வாழ்ந்து சொல்லாலும் செயலாலும் அரங்காத்த மூதாட்டியர் அனைவரையும் ஔவை என்று விழிப்பதே தமிழ் மரபாயிற்று. எனவே காலந்தோறும் வாழ்ந்த ஔவைகளை கணக்கில் எடுக்காமல் ஔவையர் சொன்ன கருத்துக்களையே தமிழ்ச் சமூகம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். முதலில் சங்ககால ஔவையை காணவே இக்கட்டுரை கருதுகிறது. ஔவை பாடியதாய் அறியப்பட்ட சங்க இலக்கியத்தின் 59 பாடல்களையும் கடந்த பிறகு தமிழர் நாகரிகத்தின் மீது பெருமிதத்தின் தங்கக் கோடு ஓடுவதை காணாமல் இருக்க முடியவில்லை. ஆட்சி, சட்டம், சமுதாயம், இல்லறம், பொருளாதாரம், போர் என்ற அனைத்து அதிகார மையங்களும் ஆணாதிக்கச் சொற்களால் தீர்மானிக்கப்பட்ட காலப் பெருவெளியில் அறம்பாடிய கிழவியாய் ஆட்சி அதிகாரத்தையும் வழிநடத்திய ஒரு திண்ணிய பெண்ணாய் புலமை திறத்தால் மன்னர்களையும் மண்டியிட வைத்த பெண்டிர்குலப் பெரும்பொருளாய் எங்கள் அப்பத்தா அல்லது அம்மத்தா என்று கருதத்தக்க ஔவை நல்லாள் திகழ்ந்தாள் என்பது தமிழர் நாகரிகத்தின் உச்சமாகும் மற்றும் பெண்ணுரிமையின் பேரடையாளமாகும். தாய்வழி சமூகம் நொறுங்கி உடைந்த பிறகு ஆணாதிக்க சிந்தனைகளே ஒரு சமூகத்தை வழிநடத்த தலைப்பட்டன. தங்களை முன்னிறுத்தி கொண்ட ஆண் மூளைகள் பெண்களுக்கான இருத்தல் இயக்கம் இரண்டுக்குமான வாழ்வியலை சட்ட வழியாகவும் மரபு வழியாகவும் வரையறுத்தன. அந்த நிலையில் ஆண்களுக்கான ஒழுக்க விதியை பெண்டிர்குல பெருமாட்டி ஒருத்தி வரையறுத்தாள் என்பது அவளது தூங்காமை, கல்வி, துணிவுடைமை, அறிவின் பெருமை, அறத்தின் வலிமை, தொண்டின் வாய்மை, துறவரத் தூய்மை அனைத்தையும் காட்டும் அடையாளங்களாகும். இந்த பூமி என்னும் குறுங்கோள் எதனால் வாழ்கிறது வீழ்கிறது என்பது குறித்து ஒரு பெண் மூளை பெருஞ்சிந்தனை கொள்கிறது. இந்த பூமி என்பது பழைய நெருப்புத் துண்டு. சூரியனிடமிருந்து கோபித்து விழுந்து குளிர்ந்த துகள். இது ஐம்பூதங்கள் கூடியமைத்த ஒழுங்கற்ற மண்கண்டம். இது நீரால் பெரும்பகுதி மூடுண்டது, மேடு பள்ளம் கொண்டது, வளமும் வறட்சியும் உடையது. உயிர்களை உருவாக்கும் கருப்பையின் கதகதப்புடையது. ஆனால் இயற்கையின் ஏவுதலால் இயங்குதல் அன்றி தனக்கென்று சொந்த மனம் இல்லாதது. நன்மைகளையும் தீமைகளையும் அது தீர்மானிப்பதில்லை. ஏனெனில் நன்மை தீமைகளை அது அறிவதில்லை. தாவரங்களுக்கும் விலங்கு பறவை பூச்சிகளுக்கும் இந்த பூமியின் பெருமையிலும் சிறுமையிலும் பெரும்பங்கு இல்லை. ஆகவே இந்த பூமியின் பெருமையும் சிறுமையும் மனமென்னும் கருவி படைத்த மனிதகுலத்தையே சார்ந்திருக்கிறது. மண்ணின் குணம் மனிதர்க்குச் சார்வதை விடவும் மனிதனின் குணம் மண்ணைச் சார்கிறது. எனவே பால் நிலம் பால் நிலமாவதும் பால் நிலம் பால் நிலமாவதும் மனிதர்களின் வினை சார்ந்தே நிகழ்கிறது என்று கண்டு சொன்ன கவியரசி, அதிலும் குறிப்பாய் ஆடவரை சார்ந்தே அது நிகழ்கிறது என்றும் அழுத்தி சொல்லி அதிர்ச்சி ஊட்டுகிறார். நாடோ காடோ மேடோ பள்ளமோ ஆடவர்கள் எங்கே நல்வினை புரிகிறார்களோ அவ்வழி சார்ந்தே இயங்குகிறது இந்நிலம் என்று ஞானப்பறை அறைகிறார். நாடாகொன்றோ காடாகொன்றோ அவலாகொன்றோ மிசையாகொன்றோ எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே என்பது அவ்வை பாடிய புறப்பாட்டு. மொத்தம் இலக்கியம் மூவகை என்கிறது உலகத் திறனாய்வு. வட்டார இலக்கியம், சமகால இலக்கியம், உலக இலக்கியம் என்ற முப்பிரிவில் உலக இலக்கியத்திற்கு ஒரு தமிழ் கிழவி ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இட்டு சென்ற காணிக்கை என்று கருத வேண்டும் இந்த புறப்பாட்டு புதையலை. சங்ககால அவ்வையை வியந்து பார்ப்பதற்கு சில சிறந்த காரணங்கள் உண்டு. இலக்கியத்திற்கென்று விதிக்கப்பட்ட சில மரபுகளையும் மன்னரை சேர்ந்தொழுகுதல் போன்ற இலக்கணங்களையும் உடைத்தெறிந்த புரட்சி கிழவியாக அவ்வையை அறிய முடிகிறது. வீரத்தையும் காதலையும் விழி இரண்டாய் கருதிய சங்ககால கருதுகோள் காதலை சொல்லும் மரபுக்கு மட்டும் பெண்களுக்கு கதவு சாத்தி இருந்தது. ஒரு பெண்ணின் காதலை சொல்லும் உரிமையும் பெருமையும் கூட ஆண் புலவர்களுக்கே வழங்கப்பட்டிருந்தது. காதல் உற்ற செய்தியினை மாதர் உரைத்தல் வழக்கமில்லை என்ற விதி தொல்காப்பியத்திலேயே தொன்மைப்படுத்தப்பட்டிருந்தது. காமத்திணையில் கண்ணின்று வரும் நானும் மடனும் பெண்மய ஆதலின் குறிப்பினும் இடத்தினும் அல்லது வேட்கை நெறிப்பட வாரா அவள் வையினான என்ற தொல்காப்பிய விதியினையும் துறந்துவிட்டு கட்டுக்கடங்காத காதல் உணர்வை வீருணர்ச்சி கொண்ட விடுதலை சொற்களால் படைத்து காட்டுகிறார் பாணர் குலத்து பாவை. என் காதல் வலி அறியாமல் கண்ணுறங்கும் இந்த ஊருக்கு தீ வைப்பேனா, இல்லை எவரையேனும் தாக்குவேனா, இல்லை அலறி அடித்து அரற்றி புலம்புவேனா என்று கொட்டி முழக்குகிறது அவ்வையின் குறுந்தொகை ஒன்று. மூட்டுவேன் கொல் தாக்குவேன் கொல் ஓரேன் யானுமோர் பெற்றி மேலிட்டு ஆ ஆ ஒல்லன கூவுவேன் கொல் அலமரல் அசைவழி அலைப்ப என் உயவு நோய் அறியாது துஞ்சும் ஊர்க்கே. இது வெள்ளி வீதியார் தொடங்கி வைக்க அவ்வையாரிடம் விரிவடைந்த விடுதலை குரல் எனலாம். பரம்பும் பாரியும் கபிலரின் அடையாளங்களாய் ஆனதொப்ப தகடூரும் அதியமான் நெடுமான் அஞ்சியும் அவ்வையின் அடையாளங்கள் எனலாம். தம்மை புறந்தாரின் வாழ்விலும் தாழ்விலும் அருகில் இருந்த புலவர்கள் கபிலரும் அவ்வையுமே ஆவார்கள். அதியமான் நெடுமான் அஞ்சியின் வீரத்தையும் கொடையையும் அவ்வையைப் போல் பாடிய பாடல்கள் உலக இலக்கியத்தில் அரிதினும் அரிது. ஒரு நல்ல படைப்பாளி மொழி திருட்டுக்கு ஒருபோதும் உடன்படுவதில்லை. இன்னொருவர் கருத்தை எடுத்தாழ்வது மட்டுமன்று, தம் பெரும்புலமை காட்டக் கருதி தேவையற்ற சொற்களை பெய்வதும் மொழி திருட்டுதான். சித்திரத்தில் கற்பிக்கப்பட்ட ஔவையின் உடலிலும் உடைமையிலும் தேவையற்ற அணியோ பொருளோ இடம்பெறாதது போலவே அவர் பாடலிலும் பயனில சொல்லும் சொல்லேதுமில்லை. நெடுமான் அஞ்சியின் அறம்பாட வந்த மாதரசி மூன்றே வரிகளில் அவன் முழு வீரம் காட்டுகிறாள். நெடுமான் அஞ்சி நெடிதுயர்ந்த நெடுவுடலோன், தாழ்தோயும் தடக்கை உடையோன், ஒரே நாளில் எட்டு தேர் இயற்றும் ஒரு தச்சன், ஒரு திங்கள் முயன்று ஒரே ஒரு சக்கரம் படைத்ததொப்ப வலிமையும் பொலிவும் வாய்ந்த வடிவுடையோன். அவன் வீரம் ததும்பி நிற்கும் போர் விரும்பி அவன் போர்த்திணவு எத்தகையதென்பதை ஒரு நிகழ்வின் மீது நிலை நிறுத்துகிறாள் நெல்லிக்கனியாள். ஊர்பொதுவில் ஒரு மரத்தில் தன்னுமை என்ற இசைக்கருவி தொங்கவிடப்பட்டிருக்கிறது. விசிறியடிக்கும் காற்று வந்து மோதுவதால் அதில் ஓசை எழுகிறது. அவ்வோசை கேட்ட கடமே போர்ப்பறை முழங்கிற்றென்று புயம்புடைத்து போருக்கு ஆயத்தமாகிற தலைவனாம் அதிகமா நெடுமான் அஞ்சி. பொதுவில் தூங்கும் விசியுறு தன்னுமை வழிபொருதெண்கண் கேட்பின் அது போர் என்னும் தலைவன். உலகப் போர் இலக்கியங்களிலும் பேரிலக்கியங்களிலும் இதற்கு இணையான ஒரு வரி ஆழப்பட்டிருக்கிறதாவென்று அறிவுலகம் சொன்னால் தமிழ் உலகம் மகிழும். அவன்தான் அந்த அதிகமான் நெடுமான் அஞ்சிதான். சிறிய அளவில் கல்லிருந்தாலும் அதை ஔவைக்கு ஈந்தவன். பெரிய அளவில் கல்லிருந்தாலும் தமிழ் மூதாட்டியை உண்பித்துத்தான் உண்டவன். நீண்ட வாழ்வுக்கு நெல்லிக்கனி தந்தவன். அறந்தம் மணக்கும் கரம் கொண்டு ஔவையின் புலால் மணக்கும் தலை தடவியவன். அவன் களம்பட்ட போது ஔவை எழுதிய கையறு நிலை இருக்கிறதே, அதில் சொட்டும் அவலக் கண்ணீர் இருக்கிறதே, அது தகடூர் மலைகழுவி காடுகளை விளைவித்து காவிரியை குளிப்பாட்டி கடலை மூழ்கடித்துவிடும். எழுதுகிறாள் ஔவை என்னும் அறமூதாட்டி. அதியமான் மீது எய்யப்பட்ட வேல் அவன் மார்பை மட்டுமா துளைத்தது? இரவலர் கையேந்திய உண்கலத்தை உடைத்து, உண்கலம் ஏந்திய கையை துளைத்து, நற்கவி நவிலும் புலவர்களின் நாவிலும் அல்லவா சென்று தைத்து விட்டது? அருந்தலை இரும்பாணர் அகன்மண்டை துளை உரி, இறப்போர் கையுளும் போகி, புறப்போர் புன்கண் பாவை சோர, அஞ்சல் நுந்தேர்ச்சி புலவர் நாவில் சென்று வீழ்ந்த அன்று அவன் அருநிறத்து இயங்கிய வேலே. ஈராயிரம் ஆண்டுகட்கு முன்னர் சிந்தப்பட்ட கண்ணீரை இப்போது கடன் வாங்கி அழுகின்றன நம் கண்கள். இப்படி ஒரு மன்னனுக்காக உதிரக் கண்ணீர் உகுத்தாலும், வாழ்நாளெல்லாம் மன்னனையே சார்ந்திருந்தாலும், தன்மானத்தை ஒருபோதும் விட்டுவிடவில்லை தமிழ்க்கிழவி. ஏதேனும் ஒரு பொழுதில் தன்மானம் என்பது குன்றிமணி அளவு குன்றினாலும், அரசனையும் புறந்தள்ளும் ஆளுமை பண்பு புலமை திணிந்த புலவர்க்கிருந்தது. ஔவையார் அவருள் தலையாயவர். அதியமான் அஞ்சியோடு ஔவைக்கு நேர்ந்த ஒரு தன்மான பிணக்கு அவரது மெய்முகத்தை மேம்படுத்தி காட்டுகிறது. என் புலமை போற்றப்படாத விடத்து வாழேன், புறம்போகிறேன், என் புலமையை நம்புகிறேன், புறப்படுகிறேன், கோடரி சுமந்து காடேகும் தச்சனுக்கு மரத்துக்கா பஞ்சம், எவரையும் சார்ந்துலேன், எத்திசை புகினும் அத்திசையிலே சோறுண்டு எமக்கு, அதனால் என் கைப்பொருளை திரட்டிக் கொள்கிறேன், என் பயிரை சுருட்டிக் கொள்கிறேன் என்று புறப்பாட்டு பாடிவிட்டு புறப்பட்டு போகிறார் ஔவை. காவின்யம் கலனே, சுருக்கினம் கலப்பை, மரங்குல் தச்சன் மைவல் சிறார் மழுவுடை காட்டகத்தற்றே, எத்திசை செலினும் அத்திசை சோரே. இந்த சுடுகின்ற தன்மானம்தான் தமிழுக்கு சுடர் கூட்டுகிறது. மூவேந்தர்களையும் ஓரிடத்தே ஒற்றுமையாய் கண்டுகழித்த நல்வாய்ப்பு ஔவை நல்லாளுக்கு மட்டுமே கெட்டியது. சேரமான் மாரிவெண்கோ, பாண்டியன் காணப்பேர் தந்த உக்கிரப் பெருவிழுதி, சோழன் இராச சூயம் வேட்ட பெருடற்கிள்ளி ஆகிய மூவரும் ஒருங்கிருந்த காட்சி கண்டு உள்ளங்களி கொண்டு தன்னிலை மறந்து தடுமாறினாரில்லை. மூவேந்தருக்கும் நிலையாமையை முன்னிறுத்தி நிலைத்த பொருள் அறிவுறுத்தி அறம்பாடும் பணியை திறம்படச் செய்கிறார். அறத்தோடு வாழுங்கள், நல்வினை ஆற்றுங்கள், எல்லா வாழ்வும் ஒரு நாள் மூழ்கிப்போகும். அப்படி மூழ்கும் காலையில் துணையாக வரும் புனை நீங்கள் செய்யும் நல்வினை மட்டுமே என்று நயம்பட உரைக்கிறார். வாழச் செய்த நல்வினை அல்லது ஆளுங்காலை புனை பிரிதில்லை. மூவேந்தர்க்கு மட்டுமன்று முக்காலத்துக்கும் பொருந்துகிறது ஔவை எடுத்தோதிய அறம். கிமு 6 ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்து மறைந்த கிரேக்க பெண்பார் புலவர் சாப்போ அறியப்பட்ட அளவு சங்ககால ஔவை அகில வெளியை அடையாமல் இருக்கலாம். ஆனால் அவர் படைப்புகள் உலக உயரம் கொண்டவை என்பதை காலம் ஒரு நாள் கண்டுகொள்ளும். அறமே வாழ்வாகவும் வாழ்வே அறமாகவும் வாழ்ந்து கழிந்த சங்ககால ஔவை தமிழ்ச் சமுதாயத்தின் பெண்ணறிவுக்கான பேரடையாளம் என்ற பெருமையை பெறுகிறார். சங்ககால கவிதைக்கு பிறகு தமிழ்ப்பரப்பில் அதிகம் அறியப்பெற்றவர் நீதி நூல் பாடிய ஔவையே. சங்ககால ஔவையினும் புகழ்மிக்கவர் என்று நீதி நூல் ஔவையை கருதச் செய்கிறது காலம். சங்ககால ஔவையின் செவ்வியல் பாடல்கள் கற்றார்க்கு மட்டுமே கழிப்பொருளும் கழிப்பு, ஆனால் கல்லார் வாயிலும் எல்லார் வாயிலும் உரையாடல் மொழியிலும் உலவுவது நீதிநூல் ஔவையின் சிறப்பு. செவ்வியல் இலக்கியத்திற்கும் நீதிமொழி இலக்கியத்திற்கும் அடிப்படை வேறுபாடு ஒன்று உண்டு. உணர்ச்சியை முன்னிறுத்தி அறிவை ஊடுபொருளாய் கொண்டு கலை செய்ய கருதுவது செவ்வியல் இலக்கியம். அறிவை முன்னிறுத்தி கலையை ஊடுபொருளாய் கொண்டு அறம்புகட்ட கருதுவது நீதி இலக்கியம். செவ்வியல் இலக்கியம் விரிவு கருதுவது, நீதி இலக்கியம் செறிவு கருதுவது. இடைக்கால ஔவை எழுதியதாக ஆத்திசூடி, கொன்றைவேந்தன், நல்வழி, மூதுரை முதலிய நூல்கள் அறியப்பெறுகின்றன. மூதுரை என்பதும் முதுமொழி என்பதும் ஒரு பொருள் குறிக்கும் இரு சொற்களாகும். முதுமொழிக்கு இலக்கணம் வகுக்க வந்த தொல்காப்பியர் நுண்மையும் சுருக்கமும் ஒளிவுடைமையும் மென்மையும் என்றவை விளங்கத் தோன்றி குறித்த பொருளை முடித்தற்கு வரும் ஏது நுதலிய முதுமொழி என்ப என்று நூற்பா நுதலுகிறார். சுருங்கச் சொல்லி விளங்க வைத்தல் என்பதையே ஔவை தம் இலக்கிய வடிவக் கொள்கையாக ஏற்று இயங்கியிருக்கிறார். நல்வழியும் மூதுரையும் நேரிசை வெண்பாக்களால் ஆனவை, 3¼ அடிகள் கொண்டவை. கொன்றை வேந்தன் இன்னும் சுருங்கியது. கிட்டாதாயின் வெட்டன மர குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை. சூதும் வாதும் வேதனை செய்யும் திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு. இவ்வண்ணம் ஈரசை கொண்ட நார்ச்சீர்களால் இயன்ற ஓரடி உடையவை. அதனினும் சுருங்கிய வடிவமுடையது கொன்றை வேந்தன். அரஞ்சய விரும்பு 60 சினம் நுண்மை நுகரேல் நோய்க்கிடங்கொடேல். இவ்வண்ணம் ஈரசை கொண்ட இருசீரடிகளாகவே இயங்குவன. நீதிநூல் ஔவையின் முதல் வெற்றியே அவரது வடிவம்தான். விரிந்து விரிந்து சுருங்கி போவதுதான் இந்த பேரண்டத்தின் இயற்கை விதி. இயற்கையின் படிமையாய் விளங்கும் மனித வாழ்வுக்கும் இது நேரவே நேரும். மனிதகுலத்தின் இடம், பொருள், காலம், வெளி எல்லாமே சுருங்குமிடத்து மொழியும் சுருங்காமல் என்ன செய்யும் என்று ஔவையின் மூளையில் பொறிதட்டி இருக்கலாம். அந்த தொலைநோக்கு சிந்தனையால் அவ்வ இலக்கியம் சொற்றொடர்களை விட்டு சொற்களுக்கு தாவியிருக்கலாம். அதனால்தான் நெஞ்சில் புரள்வதற்கும் நாவில் உருள்வதற்கும் அவ்வையின் இலக்கிய வடிவம் ஏற்புடையதாகிவிட்டது. அவ்வையின் மொழி அழுத்தமானது. வாழ்வு குறித்த அசைக்க முடியாத வரையறைகள் வகுத்தது. வாழ்வு, இலக்கியம் என்ற இரண்டு விழிகளிலும் கற்பு என்ற கருதுபொருள் காலந்தோறும் வழங்கப்பட்டும் வாதிக்கப்பட்டும் வந்திருக்கிறது, வருகிறது. ஆனால் வள்ளுவர் உள்ளிட்ட புலவர் பெருமக்கள் யாரும் கற்பு நிலை குறித்து சொல்லிச் சென்றார்களே அன்றி கற்பெனப்படுவது யாது என்று வரையறை வகுத்தாரில்லை. அது ஒருவனுக்கு ஒருத்தி என்ற ஒழுக்க நிலை குறித்ததென்பார் சிலர். கற்பிக்கப்பட்டது கற்பென்று கொண்டு அது காரணப் பெயர் என்று கருதிப்போவார் சிலர். அது பெண்ணுக்கு மட்டுமான உடல் அறம் என்று ஒதுக்குவார் சிலர். ஆனால் இன்னதுதான் கற்பு என்று எழுதிச் சென்றார் எவருமிலர். அவ்வை நல்லாள் ஒருத்தி மட்டும்தான் கற்பெனும் கருதுகோள் யாதென்று அஞ்சாமல் வரையறுத்தார். சொன்ன சொல் மாறாதிருத்தலும் கொடுத்த வாக்கு தெரியாதிருத்தலும் நம்பிக்கை பிறழாதிருத்தலுமே கற்பென்று கண்டு கற்பெனப்படுவது சொற்றிறம்பாமை என்று வரையறுத்தார். இந்த வரையறை அறிவார்ந்தது, அகிலத்தன்மை மிக்கது, ஆண் பெண் இருவர்க்கும் பொதுவானது. அது மட்டுமன்று, குடும்பம், நிறுவனம், அரசு, ஆட்சி, வாழ்வு, வணிகம், ஊர், நாடு, கண்டம் என்று எந்த எல்லைக்கும் நீளத்தக்கது, நிலைப்புத்தன்மை உடையது. சங்ககால அவ்வைக்கும் நீதிநூல் அவ்வைக்கும் சில முரண்பாடுகள் உண்டு. அதிகமா நெடுமானஞ்சிக்கு அதிகாரமற்ற அமைச்சர் போல் இருந்தவரும் மூவேந்தர்களுக்கும் உறுதி பொருள் உரைத்தவருமான சங்ககால அவ்வையாரின் கருத்து நிலை வேறு, நீதிநூல் அவ்வையின் காலநிலை வேறு. தையல் சொல் கேளேல் என்று இருபாலார்க்கும் சொன்ன நீதிநூல் அவ்வை உண்டி சுருங்குதல் பெண்டிற்கு அழகு என்று பெண்ணுக்கு மட்டும் உணவு கட்டுப்பாட்டை ஓதுகின்ற முரண் கருதத்தக்கது. இவற்றுக்கெல்லாம் சமூக பின்னடைவும் சமயத்தாக்கமும் நிலவுடைமை சமூகத்தின் மேலாதிக்கமும் காரணம் எனலாம். நீதிநூல் அவ்வை 10ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர் என்று அறிவுலகம் கருதுவதற்கு ஆதாரம் இருக்கிறது. சோழப் பேரரசின் போர் சமூகத்தில் பல்கிப்போன பரத்தவையை எதிர்க்க வந்த அவ்வையார் மைவிழியார் மனை அகல் என்று ஆத்திசூடியில் எழுதுகிறார். இது விலைப்பெண்களின் வீட்டை விலகி நில் என்ற பொருளில் புழங்குகிறது. விலைப்பெண்களை குறிக்கத்தான் மைவிழியார் என்ற சொல்லாட்சி துணை போகிறது. ஆயின் மைவிழியார் என்பது விலைப்பெண்களை மட்டுமே குறிக்குமா? மையிடுதல் என்பது விலைப்பெண்களை மட்டுமே ஒட்டி வந்த ஒழுக்கமா? தமிழர்களின் நீண்ட நாகரிகத்தை ஊடுருவி பார்த்தால் மையிடுதல் என்பது விலைப்பெண்களுக்கு மட்டுமன்று குலப்பெண்களுக்கும் கூடி வந்த கொள்கையாகவே தோன்றுகிறது. கண்ணும் எழுதேம் கரப்பாக்கறிந்து என்று வள்ளுவர் குரலும் மங்கை நல்லாள் கண்களில் மையெழுதி போகிறது. மணமகளாய் அலங்கரிக்கப்படும் கண்ணகியால் கூட செங்கையல் நெடுங்கண் அஞ்சனம் தீட்டியே அழைத்து வரப்பெறுகிறாள். கண்மை கரைய அழுதாள் என்று கைகேயி கூட கம்பனால் சுட்டப்பெறுகிறாள். அஞ்சனம் கொண்டாள் நகை கொண்டாள் என்று கண்ணதாசனும் பாடுகிறார். கண்ணுக்கு மையழகு என்று என் பாடலும் எழுதிச் செல்கிறது. இப்படி மையெழுதும் விழியாரெல்லாம் குலமகளிர் ஆவரெனில் அவ்வையார் சுட்டும் மைவிழியார் மட்டும் எப்படி விலைமகளிராவர்? இவ்விடத்து மையென்ற சுட்டுக்கு கண்ணெழுதும் மையென்று பொருள் கொள்ளலாகாது. மையென்ற சொல்லுக்கு பொருள் காட்ட வந்த தமிழ் லெக்சிகன் இருள், குற்றம், பாவம் என்றும் பொருள் சுட்டுகிறது. இருளின் துணையோடு குற்றம் புரியும் பாவச் செயலுடைய விழியார் என்று ஒருவாறு பொருள் கூட்டிக் கொள்ளுதல் பொருத்தமாகும். மைதீட்டுதல் என்பது குலப்பெண்கள் விலைப்பெண்கள் இருவர்க்கும் பொதுவான கலை என்று பொருளாகும். நீதிமொழி என்பது உணர்ச்சி காட்டக்கூடாதது மற்றும் உணர்ச்சி ஊட்டக்கூடாதது. பொதுவாக உலக நீதிமொழிகளின் வெளிகளிலெல்லாம் வறண்ட வானிலையே காணப்படும். ஆனால் நீதிமொழி எழுத வந்த அவ்வை அந்த குறையை ஈடுகட்டுவதற்கும் பாடுபட்டிருக்கிறார். உலகின் பார்வையில் பட்டும் உள்ளத்தில் சென்று சேராத இயற்கையின் அரிய கூறுகளை அணிகளாக்கி மெய்ப்பொருளை மேன்மை செய்கிறார். அதனால் அறக்கருத்துக்கே அழகியல் கூடி போகிறது. கல் பிளந்தால் அதனை ஒட்ட வைக்க இயலாது, பொன் பிளந்தால் அதனை ஒட்ட வைக்க இயலும். தண்ணீரில் அம்பு கிழித்த தடம் அடுத்த நொடியே அழிந்துவிடும். இவையெல்லாம் அவ்வையின் அறிவில் பதிந்த அருங்காட்சிகள். இவற்றை அறத்தோடு பொருத்துகிறது அவ்வையின் பெரும்புலமை. கற்புழவு சேராது கயவர் பிரிவைப் போல, பொற்புழவு சேரும் உயர்ந்தோர் பிரிவைப் போல, தண்ணீரில் அம்பு கிழித்த வடு உடனே மறைவது போல சான்றோர் சினம் மாறிப்போகும். கற்பிளவோடு ஒப்பர் கயவர், கடுஞ்சினத்து பொற்பிளவோடு ஒப்பாரும் போல்வாரே. விற்பிடித்து நீர்கிழிய எய்த வடுப்போல மாறுமே சீருழுகு சான்றோர் சினம். இவ்வண்ணம் அவ்வையின் மொழி உலகெங்கும் அள்ளத்துளையாத அருமைப்பாடுகள் தொட்டவிடமெல்லாம் கொட்டி கிடக்கின்றன. காலந்தோறும் தமிழர்களுக்கு அவ்வை காதல் தீருவதில்லை. கள்ளுண்ட அவ்வை, நெல்லிக்கனி அவ்வை, சுட்டபழம் சுடாத பழம் கேட்ட அவ்வை, சிவபெருமான் குடும்பத்து சிக்கலை சீர் செய்ய போந்த அவ்வை, கூழுக்கு பாடிய அவ்வை, கபிலரோடும் வள்ளுவரோடும் உடன் பிறந்த அவ்வை, தன்னை ஏளனம் செய்தார்க்கு எறும்பும் தன் கையால் எஞ்சான் என்று எதிர்வினையாற்றிய அவ்வை, இப்படி எத்தனையோ அவ்வைமார்களை தமிழர்கள் தங்கள் வாழ்வோடு வரித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவ்வையின் பெயரில் இயங்கும் இலக்கியங்கள் எல்லாம் தமிழரின் வாழ்வரத்தோடு இணைந்து கலந்து இயங்கியும் இயக்கியும் வருகின்றன. இதில் எந்த பாடல் எந்த அவ்வை பாடியதென்று தமிழர்கள் கவலை உறத் தேவையில்லை. சுவையும் பயனும் இருப்பின் அது எம்மரத்துக்கனியாயிருப்பின் எமக்கென்ன? மணமும் தேனும் சுரப்பின் அது எக்கொடியின் மலராயிருப்பின் எமக்கென்ன? அவ்வை சொன்னதெல்லாம் நல்லதென்றாலும் நன்று, நல்லது சொன்னவளெல்லாம் அவ்வையென்றாலும் நன்று.